இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் அம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரம் குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரும்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரும்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நான் இன்று என்னுடைய சத்சங்கம் சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல சாதகர்களிடமிருந்து வந்த கேள்விகளை வைத்து அதற்கு பதில் காண்போம் பாபாஜியின் பரம்பொருள் துணையுடன். அதுபோலவே இன்று ஒரு கேள்விதான் வந்திருக்கின்றது, ஆனால் அது ஒரு அருமையான கேள்வி. அதை அந்த அன்பர் என்னென்று அந்த கேள்வியை கொண்டந்தாரோ தெரியவில்லை. இன்று எல்லோருக்கும் தெரியும் தைப்பூசத்தினம். அந்த அன்பருடைய கேள்வி, தைப்பூசம் முருகக் கடவுளுக்குரியது, முருகக் கடவுளுக்கும் கிரியா யோகத்திற்கும் பல தொடர்புகள் உண்டு. அது இறை தொடர்பு மாத்திரமல்ல, எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவருடைய அவதாரம் என்றும் எங்களுடைய குருமார்களாகிய யோகி ராமையா அவர்கள், சுவாமி ராம் அவர்கள் சாதகர்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நன்னாளில் அவர் கேட்ட கேள்வியை எடுத்து சிந்திப்போம். நிச்சயமாக முருகக் கடவுளுக்கும் கிரியா யோகத்திற்கும் ஆழமான தொடர்புண்டு. அதை சில சில சத்சங்கங்களில் சில சில கோணங்களில் பார்த்திருக்கின்றோம். இன்று அதை முழுமதையாக பார்த்து விடுவோம் இந்த அன்பரின் கேள்வி மூலம். அதாவது முருகக் கடவுள் என்றாலே ஞானக் கடவுள், அவருக்கு உகந்த தினம் தைப்பூசம். இந்த ஞான கடவுளுக்கும் கிரியா யோகத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோமாக இருந்தால், இந்த ஞான கடவுளின் வேல் மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது யோகத்தில். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அறிவுத்திறனில் வேல் மாதிரி, வேலின் முனை போல கூர்மையாக இருக்க வேண்டும், அறிவில் அகலமாக இருக்க வேண்டும். வேலின் அகலத்தை வைத்து, வேலின் தண்டம் நீளமான தண்டத்தை வைத்து என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், குருமார்கள் ஆழமாக இருக்க வேண்டும். ஆழம் அகலம் கூர்மை நிறைந்தது அறிவு திறன். ஏனென்றால் முருகக் கடவுள் அறிவு கடவுள், ஞானக் கடவுள். ஆகவே நாங்கள் அந்த ஞானத்தை நோக்கித்தான் கிரியா யோகத்தில் பயணிக்கின்றோம். ஆகவே முருகக் கடவுள் யோகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார். அவருக்கு இரண்டு சக்திகள் உண்டு. இடது புறத்தில் தெய்வானையும் வலது புறத்தில் வள்ளி அம்மையும் உண்டு. இடது புறத்தில் இருக்கும் தெய்வானை அம்மன் எங்களுடைய யோகத்தில் செயலுக்குரிய சக்தி. வலது புறத்தில் இருக்கும் வள்ளியம்மன் எங்களுடைய யோகத்தில் இச்சைக்குரிய சக்தி. ஆகவே இச்சை செயல் ஞானம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் யோகத்துக்குரிய விளக்கம். அந்த யோகத்துக்குரிய விளக்கத்தில் முருகக்கடவுள் அமைந்திருக்கின்றார். அவருடைய தைப்பூச நாளில் இந்த அன்பர் யோகத்திற்கும் முருகக்கடவுளுக்கும் என்ன தொடர்பு என்று அருமையான ஒரு கேள்வியை கொண்டு வந்தார். வந்த கேள்வி ஒன்றுதானாக இருந்தாலும் அதற்கு பதில் காண இந்த சத்சங்கத்து நேரமே போதாது. ஆகவே இந்த முருகக்கடவுள் ரெண்டு சக்திகளோடும் இயந்து செயற்படும் போது அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படையில் சொன்ன ஞானம் ஆகிய அறிவு இச்சை செயலாக அமைகின்றது. முருகன் அறிவுக்கு ஞானத்துக்குரிய கடவுளாகவும், வள்ளியம்மன் இச்சைக்குரிய சக்தியாகவும், தெய்வானை அம்மன் செயலுக்குரிய சக்தியாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த மூன்றும் மிகவும் முக்கியமானது எங்களுடைய யோகத்தில். ஆகவே அதை நாங்கள் கிரியா யோகத்தில் படித்தது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் அதை வைத்துத்தான் இறைவனின் செயல்முறை திட்டமே நடக்கின்றது. அவர் இந்த மூன்று சக்திகளின் நிலையை ஐந்து நிலைகளாக்கித்தான் சக்தியை கொண்டு தன்னை தளமாக வைத்து இந்த விஷயங்களை மூன்று ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவங்களாக நடத்தி வருகின்றார் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த முருகக்கடவுள் இந்த மூன்றிற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, யோகத்தில் அவருடைய சக்திகளுடன் அதை விடவும் மேலாக உண்டு. இந்த மூன்று நிலைகளும் தான் சக்தி நிலையாகிய இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியாக இருந்தாலும் இந்த மூன்று நிலைகளும் தான் எங்களின் ஓடும் மூன்று சுவாச காற்றுகளுக்குரிய நிலை முருகக்கடவுளின் நிலை. நடுநிலை சுவாசமாக முருகக்கடவுள் ஆகவும், எங்களுடைய சுவாசம் முருகக்கடவுளை நோக்கி செல்வதாகவும், இடது சுவாசம் எங்களுடைய வள்ளியம்மாவை நோக்கி செல்வதாகவும், ஏனென்றால் இடது பக்கம் செயலுக்குரியது, வலது பக்கம் இச்சைக்குரியது, சாரி, இடது பக்கம் தெய்வானை அம்மனை நோக்கி செய்வதாகவும், வலது பக்கம் வள்ளியம்மனை நோக்கி செய்வதாகவும் இச்சைக்குரியதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே முருகன் எங்கு இருக்கின்றார் சக்திகளுடன் என்று பார்த்தால், எங்களுடைய உடலினுள் இருக்கின்றார். அதை நாங்கள் சுருங்க சைவ சித்தாந்தத்தில் கடவுள் எங்களுடைய ஆன்மாவுக்குள் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம். அது பரம்பொருள். ஆனால் பரம்பொருளின் மைந்தன்தான் முருகன். முருகன் வேறு எவரும் இல்லை. சைவ சித்தாந்தத்தின்படி இந்த முருகக் கடவுள், ஓங்கார கடவுள் சிவனின் படைப்பு, அதுவும் சிவன்தான். ஆகவே இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்கும் முருகனுக்கும் தொடர்பு உண்டு. கிரியா யோகத்தில் இல்லை, எல்லா யோகத்திலுமே உண்டு சுவாச பயிற்சிகளுடன். ஆகவே இன்று தைப்பூச நாளில் நாங்கள் இந்த வகுப்பில் கூட எங்களுடைய மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, ஆசன பயிற்சி செய்திருக்கின்றோம். அது இன்று எங்களுடைய சாதகர்களால் முருகக் கடவுளுக்கு அவருடைய திருவடிகளில் செலுத்துகின்றோம் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜிக்கும் அது சரணம். ஆகவே இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்களுக்கும் உரிய கடவுளே முருகக் கடவுள். இந்த மூன்று மூச்சுக்காற்றுக்கள், இந்த மூன்று சக்தி நிலைகள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஓங்காரம். பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு உபதேசித்தவர் முருகக் கடவுள். இது சைவ சித்தாந்தத்தில், வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் இங்கு அடிப்படையான விடயம் என்னவென்றால், அந்த ஓங்காரத்தை முருகக் கடவுள் சிவனுக்கு உபதேசித்தார். ஆனால் அந்த ஓங்காரமாகவே வீற்றிருப்பவர் விநாயகர். அவர்தான் மூலாதாரத்துக்குரிய கடவுள். அந்த மூலாதாரத்தில் தான் ஓங்காரம் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் 36 தத்துவங்களில் வாக்குகளில் படித்திருக்கின்றோம். அந்த வாக்கின்படி அச்சரங்கள் எல்லாம் ஆன்மாக்களுக்கு மூலாதாரத்தில்தான் ஒடுங்கி இருக்கின்றது. அங்கு எழுத்து வடிவில் சூட்சுமமாக இருக்கின்றது என்று படித்தோம். அது ஐந்து விதமாக விகாரப்பட்டு இறுதியில் வாய் மூலமாக சொல்லாக வழியே வருகின்றது. அதை பற்றி நான் விரைவாக போகவில்லை, ஏனென்றால் அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கும் ஒரு சிறு மீட்டல் வருகின்றது. ஆகவே இந்த ஓம்காரம்தான் எல்லாம். இந்த ஓம்காரத்தை இயக்குவதுதான் எங்களுடைய உடலில் இருக்கும் எல்லா பொறிகளும் அந்த கரணங்களும் 36 தத்துவங்களும் என்று படித்திருக்கின்றோம். நாளை அதை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். ஆகவே ஓம்காரம் என்பது சொல்லளவில்தான் இவ்வளவு நாளும் அது முருகனுக்குரியது. ஓம்காரம் ஓம் வடிவானவன் முருகன், ஓம்கார கடவுள் முருகன் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். இப்போது இந்த சைவ சித்தாந்தம் எங்களுடைய குருமாராகிய யோகி ராமையாவில் எங்களுக்கு மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் இட்டு சென்ற விதை ஆக இந்த யோகம் சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த யோகம் என்ற ஒரு குறிப்பை தந்தபடியால் நாங்கள் எல்லோரும் அது சுகிக்கின்றோம். எவ்வளவு அற்புதம்! அவர் ஒரு விதையை போட்டுவிட்டு போய்விட்டார், நாங்கள் அதை தேடுகின்றோம். அவரும் எங்களுடன் தான் சூட்சும நிலையிலிருந்து அதை எங்களுக்கு தருகின்றார் என்பது ஒரு விதமான ஐயமும் இல்லை. தூள உடம்பில் இருந்தால்தான் இவற்றை தரலாம் என்பது அல்ல. குருமார்கள் எல்லோரும் சூட்சும தேகத்தில் இருந்தே சாதகர்கள் ஊடாக கருவிகளாக இந்த விடயங்களை எங்களுக்கு தருவார்கள். இதுதான் சைவ சித்தாந்தமும் அருளாளர்களும் கூறும் விடயங்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் இந்த முருகக்கடவுளை தைப்பூச நாளில் சிந்திக்கின்றோம். இனி முருகக்கடவுளின் அடுத்த நிலை என்ன யோகத்தில் என்று பார்த்தால், அவரை ஆறுமுகக் கடவுள் என்று சொல்கின்றோம். ஆறு முகமுடைய வேலோன் இந்த ஆறு முகத்திற்குரிய கருத்து என்னவென்று பார்த்தால், எங்களுடைய உடலில் சூட்சும நிலையில் இருக்கும் ஆறு ஆதாரங்கள். இந்த ஆறு ஆதார கடவுளாகவும் முருகப்பெருமான் தான் இருக்கின்றான். இந்த ஆறு ஆதாரங்களும் முள்ளந்தண்டில் சூட்சுமத்தில் இருக்கின்றன. மூலாதாரத்தில் இருந்து சுவாசிஸ்தானம் மேலாக மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசாரம் என்று ஆறு சக்கரத்திற்கு மேலாக சகசார சக்கரம் ஒன்றும் உண்டு. அது ஏழாவது சக்கரம். ஆகவே இந்த உடலில் அமைந்த ஆறு சக்கரங்களும் தான் முருகனின் ஆறு வடிவங்கள், ஆறுமுகக் கடவுளின் வடிவங்கள். அது மாத்திரமல்ல, இந்த சக்கரத்தை யந்திரமாக வைத்துத்தான் முருகக் கடவுளின் இந்த ஆறு கோவில்களும் இந்தியாவில் கட்டப்பட்டது என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. ஆகவே அதன் முறைப்படி பார்த்தால் கூட இந்த அற்புதமான முருக ஞானக் கடவுள் எங்களுடைய கிரியா யோகத்தில் எவ்வளவு தூரம் எங்களுடன் இருக்கின்றார் என்பதை சிந்தியுங்கள். அதை வரிசைப்படி பார்த்தால் மூலாதாரத்துக்குரிய கோவிலாக திருத்தணியும், சுவாசிஸ்தானத்துக்குரிய கோயிலாக சுவாமிமலையும், மணிபூரக சக்கரத்துக்குரிய கோயிலாக பழனியாண்டவரும், அநாகதத்துக்குரிய கோவிலாக பழமுதிர்ச்சோலையும், ஆக்ஞாக்குரிய கோவிலாக விசுத்திக்குரிய கோயிலாக திருப்பரங்குன்றமும், ஆக்ஞாவுக்குரிய கோயிலாக திருச்செந்தூரும் அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்பர்களே, ஒரு கேள்வி வருகின்றது. உடலில் அமையாத ஒரு சக்கரம் உண்டு சூட்சுமமாக, அதுவும் சூட்சுமத்தில் ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கின்றது, அதுதான் சகசாரம். ஆகவே அந்த சகசாரத்துக்குரிய முருகனின் ஏழாவது படைவீடு யோக மக்களுக்குத்தான் கூடுதலாக தெளிவில் இருக்கின்றது. அந்த இடம் வேறு எதுவும் அல்ல, இலங்கையில் அமைந்திருக்கும் கதிர்காமம். ஆகவே முருகனின் ஆறு சக்கர கோயில், அவருடைய ஆறு திருமுகங்கள் யோகத்துடன் முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஏழாவதாக சகசாரத்தில் பிரபஞ்சத்தில் உருவம் இல்லாத முருகப்பெருமானை நினைக்கும் இடத்தில் அவருடைய சகசார கோயிலாகிய கதிர்காமம் அமைந்திருக்கின்றது. அந்த கதிர்காமத்தில் அவருக்கு உருவ வழிபாடு இல்லை சாதகர்களே. சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. அந்த 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 கோவிலில் முருகக்கடவுளுக்கு உருவ வழிபாடு இல்லை. ஏனென்றால் யோக முறைப்படி சகசாரத்தில் உருவமில்லை. சகசாரம் பிரபஞ்சம், பிரபஞ்சம் உருவமற்றது. அதை காட்டுவதுதான் கதிர்காம கோயில். நீங்கள் ஆதி மூலத்தை துறந்தால் அங்கே வெற்றிடம்தான், உருவமில்லை. அந்த திரைக்கு பின்னால் வெற்றிடம்தான் இருக்கின்றது. அதுதான் சகசார கோயில் ஆகிய கதிர்காமம். ஆகவே இந்த கோயில்கள் முழுவதும் முருகனின் யந்திர தகடுகள் சித்தர்களால் வைத்து அந்த காலத்தில் கட்டப்பட்டது. ஆகவே எவ்வளவு அற்புதம்! எங்களுடைய உடலில் இருக்கும் ஆறு ஆதாரங்கள், ஆறு சக்கரங்களில் முருகக்கடவுள் இருக்கின்றார். எங்களுடைய ஞான வடிவில் முருகக்கடவுள் இருக்கின்றார். எங்களுடைய இச்சா சக்தியில் முருகக்கடவுள் இருக்கின்றார். ஞானா சக்தியில் முருகக்கடவுள் இருக்கின்றார். அதற்கு மேலாக எங்களுடைய மூச்சு காற்றுக்குரிய கடவுளும் முருகக்கடவுள். எங்களுடைய பிராண தேகம் ஜோகியார் சொல்லுவார். பிராணக்காற்று இல்லை என்றால் இந்த உலகத்திலும் ஒன்றுமே இல்லை என்பார் அவருடைய சத்சங்கத்தில். அந்தளவு வலிமையானது இந்த வாசிக்காற்று. அந்த வாசிக்காற்றுக்குரிய தெய்வமும் முருகன். ஓம்காரத்துக்குரிய மூலாதார கடவுள் விநாயகராக இருந்தாலும் வாசியாகிய சுவாச காற்றுக்குரிய கடவுள் முருகன். ஆகவே சிந்தித்து பாருங்கள், இந்த முருகக் கடவுளுக்கும் யோகத்துக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு என்று இந்த அன்பர் கேட்டபடியால் இந்த தைப்பூச நாளில் அருளாளர்களின் ஆசியுடன், குருமார்களின் ஆசியுடன், பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன், அதற்கு மேலாக முருகக் கடவுளின் ஆசியுடன் என்று அதை கொணர்கின்றோம். ஆகவே இருக்கும் தெய்வங்களில் பரம்பொருள்தான் எங்களுடனே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதான் முழுக்க முழுக்க உண்மை. இருப்பினும் முருகக் கடவுளும் அதற்குள் அடக்கம். முருகக் கடவுளும் எங்களுள் தான் இருக்கின்றார். அதை சாதகர்கள் பூசிக்க வேண்டும். அதற்காகத்தான் பாபாஜி முருகக் கடவுளின் அவதாரம் என்று யோகியார் சொல்லிச் சென்றிருக்கின்றார். அதை பற்றிய ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. அவர் சொன்ன கூற்றை உண்மை கூற்றாக எடுத்து அதன்படி பார்ப்போமாக இருந்தால் அவர் ஏன் அந்த உண்மை கூற்றை சொன்னார் என்பது எங்களுக்கு புலப்படும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அஞ்சு தேகத்திற்குரிய உடல் பயிற்சி இந்த முருகக் கடவுளை அடிப்படையாக வைத்த பயிற்சி ஒரு விதத்தில். மற்றைய விதத்தில் எங்களுடைய பஞ்சாட்சர மந்திரத்துக்குரிய சிவன் சிவ யோகத்தை முழுமையாக பற்றிய ஒரு யோகம். ஆகவே எங்களுடைய யோகத்தில் அதி உயர் நிலையான யாரும் எட்ட முடியாத ஆதி சிவன் இருக்கின்றார். சிவயோகத்தில் இருந்து வந்த யோகம். அதற்கு மேலாக ஞானக் கடவுள் இருக்கின்றார், முருகக் கடவுள். அவருடைய சக்திகளுடன் எங்களுடைய யோக பயிற்சியை ஊக்குவிப்பதற்கு, அது மாத்திரமல்ல, எங்களுடைய கிரியா யோக பயிற்சி மூச்சுக்காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பயிற்சி, அதாவது வாசி யோகம், குருமார்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் பயிற்சி செய்கின்றோம். ஆகவே சிவ யோகத்தில் இருந்து நாங்கள் அடிப்படை அறிவை 36 தத்துவங்கள் அடிப்படை கருத்துக்கள் மூலம் எங்களுடைய யோக பயிற்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை சரிவர எடுத்து அந்த அறிவு திறனை, அதை கேட்டு அதை பற்றி சிந்தித்து அதை தெளிந்து பரம்பொருளின் திருவடியை பாபாஜியின் உதவியுடன் நாடுகின்றோம், இறஞ்சுகின்றோம். ஒரு நாள் நிச்சயம் அதை எட்டுகின்றோம். அதற்கு பரம்பொருளும் பாபாஜியும் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அதுவும் இப்படியான ஒரு நாளில் எதேச்சையாக என்றுதான் இந்த முறை அமைந்திருக்கின்றது. எப்பவும் எங்களுடைய 48 நாள் மண்டல பூஜை முடிந்தவுடன் எங்களுடைய கனடா சங்கத்தில், மற்ற சங்கங்கள் சார்பாகவும் எங்கள் சங்கத்தில் நாங்கள் இந்த ஒரு நாள் தொடர் யாகத்தை செய்வோம். அந்த பயிற்சி எப்பவும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முடியும். ஆங்கிலத்திற்கு அதற்கு பின் வருகின்ற முதலாவது சனிக்கிழமையில் வீக்கெண்டுக்குத்தான் இங்கே செய்யலாம். வேறு நாட்களில் செய்ய முடியாது, ஏனென்றால் நாள் முழுக்க யாகம். அதை இன்று அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சங்கத்தில் இந்த சத்சங்கங்கள், இந்த சத்சங்கம் முன்னறையில் நடைபெறுகின்றது. பின்னுக்கு அந்த அருமையான மந்திர ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. சாதகர்கள் மிகவும் அருள் நிலையில் இருந்து அதை செய்கின்றார்கள். அது எங்களுக்கு பெரிய வெற்றி பாபாஜியின் கிருபையுடன். அது மாத்திரமல்ல, இந்த யாகத்தை நாங்கள் இங்கு எங்களுடைய 48 நாள் பயிற்சி முடிந்து பாபாஜிக்கு ஒரு சமர்ப்பணமாகவும் செய்கின்றோம். ஆனால் இந்த சனிக்கிழமை அந்த யாகம் அமைந்த தினத்தில் இந்த வருடம் ஒரு முக்கியமான வருடம், ஏனென்றால் இன்றைய தினம் தைப்பூசம். ஆகவே பாபாஜி முருகக்கடவுள் அவதாரம் என்று யோகியார் சொல்ல கூற்றுக்கு நங்கவும், முருகக்கடவுள்தான் எங்களுடைய யோகத்துக்குரிய வாசி கடவுளாக இருப்பதாலும், எங்களுடைய உடலில் முருகக்கடவுள் எல்லா இடத்திலும் நுழைந்திருப்பதாலும், அவர் பரம்பொருளுக்கு ஓம்காரத்தை கொடுத்த போது அந்த ஓம்காரத்தை வைத்துத்தான் நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து இந்த எழுத்துலகத்திலிருந்து சொல்லுலகமாக எங்களுக்கு அறிவுத்திறன் கிடைத்து கொண்டு வருவதற்கு முருகக்கடவுளுக்கும் பரம்பொருளுக்கும் அதற்கு உதவியாக அதன் கீழ் கருவிகளாக இருந்த எங்களுடைய குருமார்கள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் சிரம் தாழ்ந்த பாத காணிக்கையை செலுத்தி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, இன்றைய சத்சங்கத்தின் சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கத்தில் கிரியாயோகத்தில் கூறப்பட்ட அதி முக்கியமான வாசியோகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பல சிறப்பான கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. அது மாத்திரமில்லை, மூச்சுக்காற்றுக்கும் முருகக்கடவுளுக்கும் உள்ள தொடர்பு மிக தெளிவாக விளங்கப்படுத்தியதோடு பரம்பொருளுக்கும் ஓங்காரம் முருகக்கடவுளுக்கும் உள்ள தெளிவான விளக்கங்கள் மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டது. அத்துடன் இன்றைய யாகத்துக்குரிய தெளிவான கருத்துக்களும் மிகவும் தெளிவாக கூறப்பட்டது. எனவே நாங்கள் இதில் சத்சங்கத்தில் கூறப்பட்ட முக்கிய கருத்துக்களை உள்வாங்குவது மாத்திரமில்லை, அதை எங்களுடைய நடைமுறையில் அதை நடப்படுத்தி அமுல்படுத்தி அதற்குரிய பலன்களை பெறுவதுதான் முக்கியம். எனவே நாங்கள் அதற்குரிய பலன்களை பெறுவதற்கு சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். அந்த சாதனைகளை செய்யும் போது எங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் என்பதை உணர்கூடிய நிலைமை வந்திருப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா. நாங்கள் இப்போது உங்களுடைய கருத்து சுருக்கம் மிகவும் அருமையாக, மிகவும் தெளிவாக, சுருக்கமாக பாபாஜி பரம்பொருள் அருளுடன் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இன்றைய தைப்பூச நாளில் அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயா, ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஒரு கருத்து கருத்தெல்லாம் முக்கியமானதை விட இறைவன் ஐயா சொன்ன மாதிரி
எல்லாமே அந்த படி அமைஞ்சிருக்கு, அவருடைய அருள் நமக்கு அமைஞ்சிருக்கு, அதை நம்ம பயன்படுத்தி அதுதான் இந்த சட்டங்களுடைய என்னுடைய பெரும் கருத்து. நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமை கத்தியேன் ஐயா, வளமை போலவே அதை நன்றாக தொகுத்து அதற்கு மேலாக அதற்குரிய சில விளக்கங்களையும் கொடுத்து பாபாஜியின் பெரும்பொருளின் அருளுடன் அதை நன்றாக மேன்மைப்படுத்தினீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இன்று இன்னொரு செய்தியுடன் இந்த கேள்விப்பதிவுகளுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். இதே இணைப்பில் இப்போது 2 மணி நேரங்கள் எங்களுடைய யாகம் முடிவடைந்திருக்கின்றது. இன்னும் 10 மணி நேரங்கள் தொடர்ந்து இது நடைபெறப் போகின்றது. இந்த இணைப்பில் நீங்கள் எப்போ வந்தும் இந்த இணைப்புக்குள் வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய நாடுகள் எங்கு இருக்கின்றீர்கள் எப்படி நேர கணக்கென்று அந்த யாகத்தில் சில அதிர்வுகளையும் நீங்கள் உங்களுடைய செவி மூலம் கேட்பதற்கு இருக்கும் நிச்சயமாக. உங்களுடைய விருப்பம் நேரம் இருந்தால் நீங்கள் அந்த பட்டனை அமர்த்தி அதை இணைப்புக்கு வந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நன்றி சொல்லுவோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும், இன்றைய சத்சங்கத்திற்கும், இன்றைய அற்புதமான நாளாகிய தைப்பூசம், அதற்கு மேலாக எங்களுடைய சங்கத்தில் உலகளாவிய சங்கங்கள் மூலத்துக்கும் சேர்த்து மகா யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கும் மேலாக இன்று நாங்கள் வள்ளலார் உடைய இடத்தில் சிவபிராசன் சுவாமிகள் ஊடாக எங்களுடைய சங்கங்கள் சார்பாக அன்னதான நிகழ்வும் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் ஒருங்கமைந்திருக்கின்றது. பாபாஜியின் கோட்பாட்டின்படி அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை பின்பற்றுகின்றோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ.